ගරු සන්මුගම් කුගදාසන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 12ක කාලයක් ඔබතුමන්ට.
மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2022 ஒன்பதாம் எண் கொண்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். 2022 ஒன்பதாம் எண் கொண்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமானது இலங்கையில் தனிப்பட்ட தரவுகளை செயல்முறைப்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் தரவோடு தொடர்பற்ற உரிமைகளை அடையாளம் காண்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் தரவு பாதுகாப்பு அதிகார சபை ஒன்று நிறுவுவதற்கும் அவற்றோடு தொடர்பட்ட கர்மங்களை ஆற்றுவதற்குமான ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் மூலமானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை மற்றும் சிங்கப்பூரின் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் மாதிரியை பின்பற்றி இலங்கையில் ஒரு விரிவான தரவு பாதுகாப்பு சட்டத்தை நிறுவ முனைகின்றது. 2022 ஒன்பதாம் எண் கொண்ட மேற்படி தரவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குள்ள நிர்வாக சுமைகளை குறைக்கும் நோக்கிலும் பன்னாட்டு பொதுவான நடைமுறைக்கு நெருக்கமாக்கும் வகையிலும் எண்ணிய பொருளாதார அமைச்சர் 2025 மே மாதம் 8ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தின் பல முதன்மையான மாற்றங்களை செய்ய முன்மொழிந்துள்ளார். அவையாவன, 2022 ஒன்பதாம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 17 அமைய தரவோடு தொடர்பட்டோரின் கோரிக்கைக்கு கட்டுப்பாட்டாளர் அல்லது செயல்முறைப்படுத்தினர் 21,000 நாட்களுக்குள் விடையளிக்க வேண்டும். இது 1 மாத காலத்துக்கு விடையளிக்கலாம் என மாற்றப்பட்டுள்ளதோடு நியாயமான காரணங்களுக்காக மேலும் 2 மாத காலம், மொத்தமாக 3 மாதங்கள் வரை விடையளிக்க கால நீடிப்பு கோரலாம் என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு வினைத்திறனான முறையிலே அளிப்பதாயின் காலத்தை குறைக்க வேண்டியது தவிர கூட்டக்கூடாது. இதிலே கூட்டப்பட்டுள்ளது கோரிக்கை கட்டணம் அடிப்படை சட்டத்தின்படி சட்டத்தின் 17வது பிரிவுக்கமைய தரவுடன் தொடர்பட்டவரின் கோரிக்கைக்கு விதிமுறைகளின்படி கட்டணம் அறவிடப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றப்பட்டு கோரிக்கை கட்டணம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்பதோடு சில சூழ்நிலைகளில் மட்டும் கட்டணம் அறவிட தரவு பாதுகாப்பு சபை விதிகளை உருவாக்கலாம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2022 ஒன்பதாம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 20 அமைய அமைச்சுக்கள் அரசாங்க திணைக்களங்கள் அல்லது அரச கூட்டு ஸ்தாபனங்களுக்கு தரவு பாதுகாப்பு அலுவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருந்த இந்த புதிய சட்டத்தின் மூலம் அரச கூட்டு ஸ்தாபனங்களுக்கு தரவு பாதுகாப்பு அலுவலருக்கான நியமன தேவை நீக்கப்பட்டுள்ளதோடு இனி தரவு பாதுகாப்பு அலுவலரின் பங்கு தனிப்பட்ட கட்டுப்பாட்டாளருக்கு மதிவுரைப்பதாக மட்டுமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 ஒன்பதாம் எண் கொண்ட சட்டப்பிரிவின் 24வது பிரிவுக்கு அமைய தரவு கட்டுப்பாட்டாளர் தரவு பாதுகாக்க மதிப்பீட்டை தரவு பாதுகாப்பு அதிகார சபைக்கு கட்டாயம் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இந்த ஒழுங்கு விதிகள் தரவு பாதுகாப்பு அதிகார சபை எழுத்து மூலம் கோரினால் மட்டுமே முன்வைக்க வேண்டும் என மாற்றப்படுகின்றது. ஒன்பதாம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 25 அமைய தரவுடன் தொடர்பட்டோரின் உரிமைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தொன்றை விளைவிக்கக்கூடும் என தரவு பாதுகாப்பு மதிப்பீடு ஒன்று சுட்டுக்காட்டும் இடத்து கட்டுப்பாட்டாளர் தரவு பாதுகாப்பு அதிகார சபையிடம்
கரு மந்திரித்துமணி பட்டளை ஜாத்திக ஔஷத நியமன அதிகாரி பந்தையாட்டத்தை தமாய் அது பௌஜலிக தத்தாரக்ஷண சன்சோதன பணத்தை அப்படி விவாதையாக காரக சபா இத்தராய் கரு மந்திரித்துமா இக்கு விவாதையாக நே உபத்துமா அதாஸ் தக்வன் ஜாத்திக ஔஷத
நியமன திருத்த சட்டம் மூலம் தரவு பாதுகாட்டது அதிகார சபையின் ஒப்புதல் இல்லாமல் தணிக்கப்படாத ஆபத்து தொடர்பில் ஆலோசனை பெறும் தேவை நீக்கப்பட்டு சட்டப்பிரிவு 25, 2, 3, 4, 5, 6 பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. எல்லைக்கப்பால் தரவு பரிமாற்றம் 2022 ஒன்பதாம் கொண்ட சட்டப்பிரிவு 26 அமைய பொது அதிகார சபை வந்த ஒரு கட்டுப்பாட்டாளர் அல்லது செயல்முறைப்படுத்தின ஒரு தரவை செயல்முறைப்படுத்தும் இடத்து 2ஆம் உட்பிரிவின் போதுமான தன்மை பற்றி தேவையை பின்பற்றி 3ஆம் நாடொன்றில் இதை செயல்படுத்தலாம். இப்பொழுது இது மாற்றுகள் செய்யப்பட்டு விடயத்துக்கு ஏற்ப பொது அதிகார சபை தவிர்ந்த கட்டுப்பாட்டாளர் ஒருவர் அல்லது செயல்முறைப்படுத்தின ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட சட்டம் 3ஆம் பிரிவின்படி ஏற்பாடுகளுக்கு இணங்கி கொள்வதை உறுதிப்படுத்தும் இடத்து தரவு தொடர்பட்டோரின் வெளிப்படையான ஒப்புதல் அல்லது ஒப்பந்த நிறைவு சட்ட உரிமை கோரல் பொதுநலன் அவசர கால தேவை போன்ற காரணங்களுக்காக தரவு பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிடும் ஆவணங்கள் இல்லாமலேயே எல்லைக்கப்பாலான தரவு ஓட்டத்தில் ஈடுபட விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2022 ஒன்பதாம் கொண்ட சட்டத்தின் 51வது பிரிவில் வழிகாட்டுதல் நெறிகளின் கீழ் 51A என்ற புதிய பிரிவு சேர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் வழிகாட்டுதல் நடைமுறைகள் ஊடாக தரவு பாதுகாப்பு சட்ட சபையானது 2022 ஒன்பதாம் பிரிவின் கீழ் 12வது பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட தரவு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான கருமங்களை உட்பட இச்சட்டத்தில் குறித்துரைக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் காலத்துக்கு காலம் வழிகாட்டல் நெறிமுறைகளை வழங்கலாம் என திருத்தப்பட்டுள்ளது. பொது அதிகார சபை 2022 ஆண்டின் 9வது கொண்ட சட்டப்பிரிவுக்கு 56 அமைய பொது அதிகார சபை என்பதன் வரைவில் அரச கூட்டுத்தாபனங்கள், சபைகள், திணைக்களங்கள், அமைச்சுக்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. புதிய சட்ட திருத்தம் மூலம் அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டணைக்கப்பட்ட நிறுவனங்கள் பொது அதிகார சபை என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படுகின்றன. எனினும் திணைக்களங்கள், அமைச்சுக்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தொடர்ந்தும் இருக்கும். மேற்படி திருத்தங்கள் பொது அதிகார சபை மீது உள்ள நிர்வாக சுமைகளை குறைக்கவும் ஆவணப்படுத்தல் எளிதாக்கவும் கொண்டுவரப்பட்டுள்ளன. குடிமக்களின் தனியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை வலுவான பாதுகாப்பு வழங்க முனைகின்றன. தரவோடு தொடர்புடைய பட்டோரின் உரிமைகளை விடையளிப்பு செயல்முறையை மறுசீரமைக்கின்றன. பன்னாட்டு தரவு பரிமாற்ற விதிகளை மறுசீரமைக்கவும் எண்ம பொருளாதார முறையோடு இணைந்து செல்லவும் முயல்கின்றன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சட்ட தெளிவை வழங்க முனைகின்றன. எனினும் இந்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் பின்வரும் கவலைகளும் காணப்படுகின்றன. இவற்றை தீர்க்க அமைச்சர் என்ன செய்ய போகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். 1. தரவு பாதுகாப்பு ஆணையத்துக்கு திறமையான வல்லுநர்கள், தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு மற்றும் போதுமான நிதி உள்ளதா என்பது 1வது வினா. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் பொருட்டாக தரவு பாதுகாப்பு ஆணையம் ஆண்டறிக்கையை நேரடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமா என்பது 2வது வினா. தரவு பாதுகாப்பு ஆணையத்தின் சுதந்திரம் மற்றும் பொறுப்புக்கூறை நாடாளுமன்றம் எவ்வாறு உறுதி செய்யும் என்பது 3வது வினா. எல்லை தாண்டிய தரவு பரிமாற்ற விதிகளில் தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிமக்களின் தனியுரிமைகளை போதுமான அளவு பாதுகாக்கின்றதா என்பது 4வது வினா. தேசிய தரவுத்தளங்கள், இலத்திரனியல் அடையாளங்கள் அல்லது நலன்பிரி முறைமையில் உள்ள குடிமக்களின் உணர்வு சார்ந்த தரவுகளை சட்டம் எவ்வாறு கையாளும் என்பது அடுத்த வினா. தண்டனை மற்றும் குறைநீக்கும் வழிமுறைகளை சாதாரண குடிமக்கள் அணுகக்கூடியதாக உள்ளதா, நியாயமாக உள்ளதா, நடைமுறைப்படுத்தக்கூடியதாக உள்ளது என்பது அடுத்த வினா. திருத்தப்பட்ட சட்டம் மூலம் முழுமையாக செயற்படுத்துவதற்கான மொழியப்பட்டுள்ள காலக்கெடு என்பது அடுத்த வினா. தரவு பணிகளை இரட்டிப்பதை தவிர்க்க பாதுகாப்பு அதிகார சபை, இலங்கை தகவல் தொடர்பாடல் முகவர் நிலையம், இலங்கை தொலைத்தொடர்பு ஆணையம் மற்றும் புற ஒழுங்குபடுத்திகளுக்கு இடையே தெளிவான ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்படுமா என்பது அடுத்த வினா. இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக கனடாவில் சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் காப்புறுதி எண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணானது வருமான வரி அறவுடல், வரிப்பிடித்தம், வரிச்சரிவாய்ப்பு, சலுகைகள் வழங்கல், தொழில் காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், முதியோர் நலன்புரி திட்டம், வட்டி வருமானம் அல்லது முதலீட்டு வருமானம் கணிப்பிடுதல் உள்ளிட்ட 12 அடையாளங்களை பேண பயன்படுத்தப்படுகின்றது. கனடாவின் கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் சமூக காப்புறுதி எண்ணில் பயன்பாட்டை பாதுகாப்பதில் முக்கியமான பங்காற்றுகின்றன. சட்ட அடிப்படையில் தேவைப்படாத பொழுது ஒரு தனியார் துறை நிறுவனம் சமூக காப்புறுதி எண்ணை வழங்குமாறு ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஐக்கிய அமெரிக்காவில் இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு எண், சமூக பாதுகாப்பு எண், சோசியல் செக்யூரிட்டி நம்பர் என அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்க கூட்டாட்சி நிர்வாகத்தில் தனிநபர்களின் நிதி மற்றும் இருப்புகள் பற்றிய தகவல்களை அணுகுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்தவற்றை அடையாள காட்டியாகும். இந்த எண்ணானது ஒருவரின் தனிப்பட்ட வரலாறு, ஊதிய பதிவுகள், வரி செலுத்துதல், வரி தாக்கல் நிலை, சரி செய்த வருமானம், மருத்துவ விவகாரங்கள் உள்ளிட்ட 11 அடையாளங்களை பேணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு எண் பொது பாதுகாப்பு ஒழுங்குமுறை, ஜெனரல் டேட்டா புரொடெக்ஷன் ரெகுலேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வகுக்கப்பட்ட ஒரு விரிவான சட்ட கட்டமைப்பாகும். இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் தனிப்பட்ட நபர்களின் தரவை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகின்றது. இதன் கீழ் தனிநபர் தரவு என்ற சொல் மிகவும் விரிவான முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓர் உயிர் உள்ள அடையாளம் காணப்பட்டால் அடையாளம் காணக்கூடிய தனிநபருடன் தொடர்புடைய எந்த ஒரு தகவலையும் இது உள்ளடக்கின்றது. இந்த எண்ணானது 12 அடையாளங்களை பேணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு எண்ணானது தனிநபர் ஆதார் அடையாள அட்டை என அழைக்கப்படுகிறது. ஆதார் என்பது இந்திய தனிநபர் அடையாள ஆணையத்தால் இந்தியாவின் ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் வழங்கப்படும் தனித்துவமான 12 இலக்க அடையாள எண்ணாகும். இது நாட்டின் பொது நலன்புரி விநியோக முறை இருக்கும் மோசடி மற்றும் போலி பதிவுகளை குறைப்பதன் மூலம் தகவலை நெறிப்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த எண்ணானது ஒருவரது முழு பெயர்
வினாடி தெக்காய் கருமன்றி துமா
எஸ் பிறந்த நாள் அல்லது பாலினம் முகவரி மஞ்சள் அஞ்சல் 10 கைரேகைகள் 2 கருவிழிகள் முகப்பணம் உள்ளிட்ட 9 அடையாளங்களை பேணுவதற்கு பயன்படுத்துகிறது. இது குடிமக்களுக்கு பாதுகாப்பு எடுத்துச் செல்லக்கூடியது. நாடு முழுவதும் உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்மிய அடையாளத்தை வழங்குகின்றது. இந்திய தனிநபர் அடையாள ஆணையத்தின் அடிப்படை செயற்பாடு ஒரு தனிநபரை கண்டறிய அதிகபட்ச தரவை சேர்ப்பதாகும். இருப்பினும் பரிவர்த்தனை நடைபெறும் பொழுது அதிகாரம் ஒரு நிறுவனத்துக்கு மிக குறைந்தபட்ச தரவுகளை மட்டுமே அனுப்புவது அல்லது வெறும் ஆம் இல்லை என்ற பதிலை மட்டுமே வழங்குவது என்ற அடிப்படையில் கொள்கை மீது ஆதார் கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணானது தனிநபர் உலக அளவியல் தரவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் போலி அடையாளங்கள் மற்றும் பிரதிகளை கண்டறிவதன் மூலம் கசிவுகள் மற்றும் மோசடிகளை தவிர்க்க முடியும். மேலும் இந்தியாவின் இந்த பகுதியிலிருந்து சேவை வழங்கும் நிறுவனங்கள் மத்திய தரவுத்தளத்தை தொடர்பு கொண்டு பயனாளிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆதார் எண்ணானது தனிநபர் சாதி மதம் வருமானம் ஆரோக்கியம் அல்லது புவியியல் அடிப்படையில் சுயவிவரப்படுத்துவதில்லை. இது விதமான உலக தகவல்களையும் கொண்டிருக்கவில்லை. இந்த அமைப்பின் கட்டமைப்பு ஓர் மூலோபாய நிர்வாகத்தை செயல்படுத்துகின்றது. அனைத்து மக்கள் தொகை மற்றும் உயிரளவியல் தரவுகளையும் ஒரே இடத்தில் அதிக பாதுகாப்புடன் குறியாக்கம் செய்யப்பட்ட களஞ்சியத்தில் மையப்படுத்துவதன் மூலம் இந்திய தனிநபர் ஆளடையாள ஆணையமானது முக்கிய தரவுகளை திருத்தும் வைத்திருக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் பாதுகாப்பை அதிகப்படுத்துகின்றது. இதன் விளைவாக ஆதார் சட்டம் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிறுவனத்தின் கடுமையான கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவது எளிதாக உள்ளது. இது பரிவர்த்தனையின் பொழுது மூலத்தரவின் வெளிப்படையை குறைந்தபட்சமாக ஒரு தெளிவை வழங்கும் வடிவமைப்பான தேர்வாகும். இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டம் இலங்கையின் ஒரு பாதுகாப்பு பொறுப்புக்கூறல் மற்றும் புதுமைகளுக்கு எண்மைய சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும்.
காலை அவசரமானி துமணி
தனி உரிமைகள் தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை கருத்தில் கொண்டு குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் எண்மைய முன்னேற்றம் இரண்டை நிலநிறுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இறுதிச் சட்டம் அமைய வேண்டும். எனவே ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கனடா, ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா ஆகிய நாடுகளில் பின்பற்றப்படும் தனிநபர் தரவு பாதுகாப்பு ஒழுங்குகளை ஆய்வு செய்து அவற்றில் உள்ள நல்ல கூறுகளை உள்வாங்கி இந்த நாட்டின் தனிநபர் பாதுகாப்பு சட்டத்தில் தரவுகளை சேர்க்கவும் அவற்றை பேணிக்காக்கவும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கூறிய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
இஸ்தோத்ரே பத்துமான்ட்டு.